நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். தமிழ்நாட்டின் திண்டுக்கல்லில் இயங்கும் சக்தி நாட்டுப்புற கலாச்சார குழு தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை கற்றுத்தரும் அமைப்பு. இந்த அமைப்பின் பெண்கள் இசைக்கும் பறை சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒன்று. தலித் மக்களுக்கு, குறிப்பாக தலித் பெண்களின் சமூக கலாச்சார பொருளாதார விடுதலைக்காக சக்தி நாட்டுப்புற கலாச்சார குழு வழியாக கிறிஸ்தவ கன்னிகை அருட்சகோதரி சந்திரா மற்றும் அருட்சகோதரி ஃபெல்சி ஆகியோர் பணியாற்றி வருகின்றார்கள். புனித வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சிக்காக அவர்களை சந்தித்து உரையாடுகிறோம். சந்திப்பவர் ரைசல். முதற் பாகத்தில் அருட்சகோதரி சந்திரா ஐசிஎம் அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சிஸ்டர் சந்திரா, சிஸ்டர் ஃபென்சி, உங்க ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம். இப்ப பறைன்னு சொல்றோம், தப்பாட்டம்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து தமிழர்களின் பாரம்பரிய இசை வடிவம். பொதுவாக வந்து பெண்களுக்கே அதிகமாக அதில் ஆர்வம் வர்றதில்லைங்கிற மாதிரி தான் பொதுவான ஒரு பார்வை இருக்குது. அதிலையும் குறிப்பாக வந்து நீங்கள் சிஸ்டராக இருக்கிறீங்க, கிறிஸ்தவ சமயம் சார்ந்தவர், இந்த இசை வடிவத்தின் மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது?
எனக்கு இந்த பறை இசை மேலே எப்படி ஆர்வம் வந்தது அப்படின்னா, நான் வந்து பறை இசையை, பறை அடித்து ஆடக்கூடிய அந்த பறை ஆட்டத்தை, அந்த தப்பாட்டத்தை முதன்முறையாக பார்க்க நேர்ந்த போது கிடைத்த அனுபவம் தான் என்னில் வந்து இந்த ஆர்வத்தை வந்து தூண்டினது. இந்த இசையில பாத்தீங்கன்னா பார்வையாளர்களுடைய மனதுல அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி இருக்கு. இந்த ஒரு ஆட்டத்துக்கு மட்டும் எந்த விதமான பக்க வாத்தியங்களும் கிடையாது. அந்த பறையை இசைக்கக்கூடியவங்க தானே இசைத்து கொண்டு அந்த இசைக்கு தானே ஆடவும் செய்வாங்க. அது வந்து ரொம்ப எளிதான ஒரு காரியம் இல்லை. மற்ற எந்த ஆட்டத்துக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மையோட, அதாவது அந்த பறைய தன்னுடைய மார்போடு அணைத்து வைத்து கொண்டு, அது என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய உணர்வுகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு இசைக்கருவி அது. அதுவும் குழுவாக நேர்த்தியாக ஆடியது வந்து எனக்குள்ள ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தி, அதாவது முதன்முறையாக இதை நான் பார்க்க நேர்ந்தப்போ இன்னும் அந்த கிராமத்துல என்ன நடந்ததுன்னா, அது ஒரு தலித் வில்லேஜ் தான், அங்கதான் நான் முதல் முறையாக பார்த்தேன். இங்க திருவிழாக்கள்னாக்க ரெண்டு நாட்கள் டே அண்ட் நைட்டு எந்த நேரத்துல அவங்க அடிக்க சொன்னாலும் அந்த பறை அடிக்க அவங்க அடிக்கணும், அப்படி நடக்கும். ஒரு நாள் ஈவினிங்ல வந்து வேற ஏதாவது குழுக்கள் கொட்டு, வள்ளி திருமணம், ஏதாவது நாடகங்கள் அல்லது சினிமா பாடல்களுக்கு ஆடலும் பாடலும் குழுக்கள் கூப்பிடுறது, இந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த கிராமத்துல ரெண்டு நாளா நானு இந்த பறை இசைய முதல் முறையாக அடித்து ஆடுறத பார்த்தேன். அதுல ரெண்டாவது நாள் வந்து சினிமா பாடலுக்கு வந்து ஒரு நான்கு பாய்ஸ் வந்து ஆடுனாங்க. அவங்களுக்கு கொடுத்த சன்மானம் தொகை இருக்குல்ல, அதுதான் என்னை வந்து ரொம்பவே ஒரு பாதிப்புக்குள்ளாக்குச்சு. அந்த சினிமா பாடலுக்கு ஆடினவங்க மொத்தமே வெறும் அரை மணி நேரம் ஒரு ஆறு பாட்டுக்கு ஆடிட்டு போனாங்க. நாலு பேர் ஆடினதுக்கு அவங்களுக்கு 4000 ரூபாய் கொடுத்தாங்க. 1992 நடந்தது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா அதே நேரத்துல ரெண்டு நாட்கள் நாள் முழுக்க எப்பெல்லாம் அடிக்க சொன்னாங்களோ அடித்து ஆடின இந்த பறை இசை கலைஞர்களுக்கு மொத்தமே 800 ரூபாய். அப்படின்னா ஒரு 8 பேருக்கு 800 ரூபாய், ஒருத்தர் வெறும் 100 ரூபாயோட போனாங்க. அப்போ ஒரு ஒருத்தருக்கு 100 ரூபாய் சம்பளம், இன்னொருத்தருக்கு 1000 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறது ஏன் இந்த வித்தியாசம் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுப்பிச்சு. ஒரு விதத்துல அந்த கேள்வி வந்து சமூகத்தின் ஏற்றத்தாழ்வான நிலையை அப்பட்டமாக என்னை பார்க்க வச்சதோட சிந்திக்கவும் தோணுச்சு. அது வந்து இத்தனைக்கும் ஒரு தலித் மக்கள் வாழ்கின்ற கிராமம், அதுவும் அவங்களே நடத்தக்கூடிய ஒரு திருவிழா, இந்த நிலையில எந்த அளவுக்கு அவங்க தாழ்த்தப்பட்டவங்களாக ஒதுக்கப்பட்டவங்களாக சமூகத்தினால நடத்தி இருந்திருப்பாங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய உள்ளத்துல ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த பறை இசைய, பறையாட்டத்தை மதிப்பு குறைவாக நடத்த நேர்ந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு, அது என் மனசுக்குள்ள ரொம்ப ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் எனக்கு வந்து இந்த இசையை எப்படியாவது கத்துக்கணும், இந்த தலித் மக்களுடைய சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த கருவிய, இந்த ஆட்டத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்து இந்த பறைய நான் கத்துக்க தொடங்கினேன்.
சரி, இப்ப நீங்க கத்துக்கிட்டது சரி, இப்ப வந்து அந்த மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுல ஒரு இசைக்குழுவாக சக்தி அப்படின்னு பெயர் போட்டு இசைக்குழுவாக எப்படி உருவாக்குனீங்க?
நாங்க வந்து அந்த கிராமத்துல நாங்க வந்து தலித் பெண்கள் மத்தியில வேலை செய்யணுங்கிறதுக்காக இந்த ஐசின் சபையில இருந்து 1990 நாங்க எங்களுடைய பணி வாழ்க்கைய கணேசபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலதான் துவங்கி இருந்தோம். இதுல சக்தினா என்ன அப்படின்னா, சக்தின்னு சொல்லும் போது ஆற்றல், பலம், திறமைகள் அப்படிங்கிற பொருள் படுறதுனால பெண்களுக்குள்ளால புதைந்து கிடக்கிற ஆற்றலை, திறமைகளை அவர்களை கண்டுணர செய்யணும், அதை அவங்க வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஆர்வத்தோடு செயல்பட அவங்களுக்கு வழிகாட்டணும், சமூகத்துல மற்ற சமூகத்தினரை போல தலை நிமிர்ந்து அவங்கள வாழ வைக்கணும், தன்னம்பிக்கையோட தன்னுடைய சொந்த உழைப்புல பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை காண உதவி செய்யணும், அப்புறம் தலைமை பொறுப்பேற்று குடும்பத்துல சமூகத்துல தலைவர்களாக அவங்கள வெளிக்கொண்டு வரணும், அவங்கள உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய சக்தி மையத்தினுடைய தலையாய பணியாக எடுத்து நாங்க 1990 இதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அங்க 93 என்ன பண்ணோம்னா, தலித் இளம் பெண்களுக்காக ஒரு 6 தலைமை பயிற்சி துவங்கினோம். இந்த தலைமை பயிற்சி யாருக்கு அப்படின்னா, பள்ளி படிப்பை பாதியில விட நேர்ந்த இளம் பெண்களுக்கு. அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது, அவங்களுக்கான சில தலைமை பயிற்சிக்கான வகுப்புகள் எடுக்கும்போது நாங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, அவங்களால அதிக நேரம் வகுப்புகள்ல லிசன் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க வந்து உழைத்து உழைத்து தான் பழக்கப்பட்டவங்க, அவங்களால வேற ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா இசையில, நடனத்துல, நாடகத்துல ரொம்ப ஆர்வமும் திறமையும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இப்ப நானே எழுதின பாடல்கள் ஆக இருக்கும், ஆனா நான் வந்து என்னுடைய டைரிய பார்த்துதான் நான் பாடுவேன். ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருந்தா, ஒரு 2 நான் பாடிட்டா போதும், அடுத்து அவங்க காணாம பாடிடுவாங்க. அப்ப எனக்கு அது வந்து என்னுடைய கண்களை திறந்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளவுக்கு நாம தெரியாம இருக்கிறோமே, அவங்களுக்கு அறிவில்லாம இல்ல, அவங்களுக்கு மூளை இல்லாம இல்ல, நிச்சயமா அவங்களால முடியும், ஆனா அவங்களுக்கு வாய்ப்புகள் தரப்படல அப்படிங்கறத உணர்ந்தேன். அதனால அவங்களுக்கு எதுல பிடிமான இருந்துச்சோ, அந்த இசையில, அந்த நடனத்துல, நாடகத்தின் வழியாகவே நாங்க அவங்களுக்கு சமூகத்தை பற்றிய பாடங்களை அறிவை கொடுக்க தொடங்கினோம். அந்த பயிற்சி, முதல் குழு பயிற்சி முடிக்கும் போது அவங்களுடைய பெற்றோர்களை எல்லாம் வர வச்சிருந்தோம். அவங்க முன்னாடி இவங்க அவங்க என்னெல்லாம் 6 கத்துக்கிட்டாங்களோ, அவங்க கத்துக்கிட்ட தையல், அவங்க கத்துக்கிட்ட நடனம், பாடல்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க முன்னாடி பிரசன்ட் பண்ணக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அப்போதான் அந்த பெற்றோர்களுக்கு பயங்கரமான ஒரு வியப்பாக இருந்துச்சு. தன்னுடைய பிள்ளைகளா இது, இப்படி பேசுறது தன்னுடைய பிள்ளைகளா, தன்னுடைய பிள்ளைதானா இப்படி நடித்தது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. உங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், எங்க பிள்ளைகளை இந்த அளவுக்கு மாற்றி கொண்டு வந்தீங்களே, நான் எதிர்பார்க்கவே இல்லை, எங்க ஊர்லயும் வந்து இதை போடுங்களேன், எல்லா பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டாங்க. அன்றைக்கு தொடங்கினதுதான். அதனால அந்த நிகழ்வு தான் எங்களுடைய கலைக்குழுவினுடைய அடிக்கல், முதல் நிகழ்வாக அமைந்தது. அன்னைக்கு தொடங்கின பயணம் தான், தொடர்ந்து கிராமங்கள், கல்லூரிகள், அப்படி ஒவ்வொரு பங்குகள் வேற வேற இடங்கள்ல போய் இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் நிகழ்ச்சிகள் கொண்டு போற அளவுக்கு எங்களுடைய கலைக்குழுவாக இந்த தலித் இளம் பெண்களை வச்சு நடத்துக்க முடியுது.
இப்ப அது ஒரு 30 இருக்கும் இல்லையா? அப்ப அப்படி பார்த்தா
93 தொடங்கணும், 29
அடுத்து சிஸ்டர் சந்திரா, இப்ப கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னாலே வந்து இட் இஸ் அ வெஸ்டர்ன் ரிலிஜன், மேற்கத்திய கலாச்சாரம் அப்படின்லாம் இப்ப வன்மத்தோடு பேசுகிற ஒரு கால சூழல்ல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பின்னணியில இப்ப கிறிஸ்தவ துறவியா இருந்துகிட்டு, ஒரு சிஸ்டரா இருந்துட்டு, ஒரு நன்னா இருந்துட்டு பெண்களுக்கு பற அடிக்க கற்றுக் கொடுக்கிறீர்கள். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கு. அதே நேரத்துல இந்த கிறிஸ்தவ சமயத்தின் உள்ளேயே அல்லது உள்ளேயும் வெளியேயும் விமர்சனத்தை சந்திக்கலையா? என்ன மாதிரியான எதிர்வினைகள் வந்தன?
அதாவது எங்களுடைய ஐசிஎம் சபையினுடைய பயிற்சி காலம், சபையில சேர்ந்த உடனே 3 பயிற்சி, அது எங்களுக்கு பெங்களூர்ல வச்சிருந்துச்சு. இந்த பயிற்சி காலத்துல எங்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சிகளும் அனுபவங்களும் ரொம்ப எங்களுக்கு வந்து சமுதாயத்தை பற்றிய அறிவை சில கண் திறந்து பார்க்க வைத்துச்சு. நான் சபையில சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு சமுதாயத்தை பற்றி அப்படியெல்லாம் தெரியாது. ஆனா சபைக்கு வந்த பிறகு அந்த பயிற்சி காலத்துலதான் இந்த விடுதலை பயண நூலில 3:9 கூறப்பட்டிருப்பது போல, இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது, எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன், எனவே என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோரிடம் அனுப்புகிறேன் என்ற அப்படி இறைவார்த்தைகள், இந்த இறைவார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்துல இறைவன் அழைப்பை ஆழமாக உணர வைத்திருக்கு. அதோட பாத்தீங்கன்னா, என்னுடைய வார்த்தை பாட்டுக்கு முன்னாடி நான் தெளிவாக தீர்மானிப்பதற்கு ஆதாரமாக இருந்தது லூக்கா நற்செய்தி 4:18 இடைவார்த்தைகள். ஆண்டவருடைய ஆவியின் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவரை பார்வையற்றோர் பார்வை பெறுவரை நம் முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டவரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். இந்த வார்த்தைகள் மன உறுதியுடன் இறை அரசின் கனவுகளை நனவாக்கிட வலிமை தந்தார். புது பாதை காட்டி வித்தியாசமாக பணிவாழ்வில் பங்கேற்க இறைவன் அழைப்பதை எனக்கு உணர்த்தினார். அதனால் பறையை எங்களின் பணிவாழ்வில் முக்கிய கருவியாக கையில் எடுக்க முடிந்தது.
மிக்க நன்றி சிஸ்டர் ஃபெல்சி, மிக்க நன்றி சிஸ்டர் சந்திரா. சக்தி இசைக்குழு வழியாக வந்து நீங்கள் முன்னெடுக்கின்ற இந்த பெண் விடுதலை பயணம் தொடரட்டும். மிக்க நன்றி சிஸ்டர் சந்திரா, சிஸ்டர் ஃபெல்சி. இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.